The following is a class on the Bhagavad Gita as it is, 10th chapter, text number 4 and 5, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in January of 1967 in New York.
Penvarum Bhagavad Gita Unmayuravil, 10th adhyayam, 4 matrum 5th slogangalukku upanyasam valangiyavar தெய்வத்திரு அ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1967 வருடம் ஜனவரி மாதம் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
புத்தி ஜானம் அசங்கமோக சமா சத்தியம் தம சமஹா சுகங் துகங் பவோ அபவோ பயஞ்ச அபயம் அபயமேவ. You have to understand these qualifications.
இந்த தகுதிகளை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும்.
இன்டெலிஜென்ஸ், புத்தி மீன்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஜானம் மீன்ஸ் நாலேஜ், அசங்கமோகம் மீன்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் இல்யூஷன், சமா சமா ஃபர்கிவ்னஸ், சத்தியம் ட்ரூத், தமா Dama means controlling the senses, and sama to keep the mind equibalanced. Sukham means happiness, dukham distress, bhava means birth, abhava, abhava means death, bhayam fear, and abhayam fearlessness, ahimsa non-violence, samatha, equality, tushti, satisfaction, tapa, penance, dana, charity, jasa, fame, ajasa, defamation, bhavanti, all these become bhava. Bhava means state of being.
புத்தி அப்படின்னா ஞானம், ஞானம் அப்படின்னா அறிவு, அசம்மோகம் அப்படின்னா மாயையிலிருந்து விடுபட்டிருக்கிறது, க்ஷமா அப்படின்னா மன்னித்தல், சத்தியம்னா உண்மை, தமா அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்துறது, சமா அப்படின்னா மனதை சமநிலையில் வைக்கிறது, சுகம் அப்படின்னா சந்தோஷப்படுறது, துக்கம் அப்படின்னா துக்கப்படுறது, பவா அப்படின்னா பிறப்பு, அபாவா அப்படின்னா மரணம், பயம் அப்படின்னா பயம், அபயம் அப்படின்னா பயமின்மை, அஹிம்சா அப்படின்னா அஹிம்சை, சமதா அப்படின்னா சமநிலையில் இருக்கிறது, துஷ்டி அப்படின்னா திருப்தி அடைகிறது, சமதா அப்படின்னா சமநிலையில் இருக்கிறது, தபா அப்படின்னா தவம் புரிகிறது, தானம்னா தானம் கொடுக்கறது, யஷா அப்படின்னா புகழ், அயஷா அப்படின்னா அவதூறு, பவந்தி அப்படின்னா இது எல்லாமே பாவா ஆகிறது. பாவா அப்படின்னா இருக்கக்கூடிய நிலை.
பூதானாம் ஆஃப் ஆல் லிவிங் என்டிட்டி மத்தா ஃப்ரம் மீ ஏவ சர்டன்லி பிரித்தக் விதா டிஃபரன்ஸ்.
பூதானாம் எல்லா உயிர் வாழிகளும் மத்தா என்னிடமிருந்து ஏவ உறுதியாக பிரித்தக் விதாக வேறு விதமாக.
பிகாஸ் கிருஷ்ணா ஹேஸ் டிக்ளேர் ஆல்ரெடி அஹம் ஆதிஹி தேவானாம் மஹர்ஷினாஞ்ச சர்வ ஹி இஸ் தி ஒரிஜினல் காஸ் ஆஃப் எவ்ரிதிங்.
ஏன்னா ஏற்கனவே அஹம் ஆதிஹி தேவானாம் மஹர்ஷினாம் ச சர்வசஹ அவரே அனைத்திற்கும் மூல காரணம் அப்படின்றத கிருஷ்ணர் அறிவித்திருக்கார்.
நவ் தென் ஹி மஸ்ட் பி தி காஸ் ஆஃப் all good qualification and bad qualification all.
அப்படினா அவர்தான் எல்லா நற்குணங்களுக்கும் துர்குணங்களுக்கும் காரணமா இருக்க முடியும்.
Whatever we see in this material world, we consider this is bad and this is good. We have divided that according to our calculation.
இந்த பௌதிக உலகத்துல எதெல்லாம் நாம பார்க்கறோமோ அவைகளை இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நம்முடைய கணக்குப்படி அதை பிரிச்சு வச்சிருக்கோம்.
பட் ஆக்சுவலி தேர் ஆர் வெரைட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி குவாலிட்டிஸ் ஆஃப் கிருஷ்ணா.
ஆனால் உண்மையிலே கிருஷ்ணருடைய குணங்களின் பல்வேறு தோற்றங்கள் இருக்கு.
இன் தி மெட்டீரியல் வேர்ல்ட் தோஸ் குவாலிட்டிஸ் transcendental qualities, they are in Krishna and they are in living entities, just like we have all these qualities.
Ipo inga inda bhautika ulagathile anda ella gunangalum anda unnada gunangal ellame Krishna la irukku avigal uyirvaaligal edathilum irukku ipo namma edathile irukkuradhu pole.
Take for example புத்தி. புத்தி மீன்ஸ் இன்டெலிஜென்ஸ். அண்ட் வாட் இஸ் தட் இன்டெலிஜென்ஸ்? ரியல் இன்டெலிஜென்ஸ். ரியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் டு நோ, டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் அண்ட் ஐ ஆம் பார்ட் அண்ட் பார்சல்.
இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா புத்தி. புத்தின்னா அறிவு. அறிவுன்றது என்ன? எது உண்மையான அறிவு? உண்மையான அறிவுன்றது கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், நான் அவருடைய அம்சம்ன்றத புரிந்து கொள்றது.
இட் இஸ் ஸ்டேட்டட் ஹியர் தட் இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ் சுக்கார்த்த விவசன சாமர்த்தியம். சப்போஸ் ஒன் இஸ் வெரி இன்டெலிஜென்ஸ் டு டிரைவ் எ கார்.
அந்த புத்தி என்னன்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. சுக்கார்த்த விவேச்சன சமத்தியம். இப்ப ஒருத்தர் கார் ஓட்டுறதுல ரொம்ப புத்திசாலியா
இருக்காருன்னா தட் இஸ் நாட் தட் இஸ் மெட்டீரியல் இன்டெலிஜென்ஸ். ஃபார் ஹார்னிங் அவர் பிரெயின். ரியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் சுக்கார்த்தம், தி ஃபைனல் சென்டிமெண்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபைனல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் திஸ் நேச்சர்.
உண்மையான புத்தின்றது சுகார்த்தம், அதாவது நுட்பமான இயற்கையோட நுட்பமான செயல்களை புரிந்து கொள்றது, அதாவது எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்றது தான் புத்தி.
Just like one is considered to be intelligent when he tries to understand not these physiological or anatomical construction of this body.
இப்ப உதாரணத்துக்கு ஒருவர் இந்த உடலை உடலியல் ரீதியா அல்லது உடல் கூறியல் ரீதியா எப்படி இந்த உடல் வடிவமைக்கப்பட்டிருக்குன்றத புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது அவரை புத்திசாலின்னு கருதப்படுறோம்.
He wants to see by intelligence what is the active principle of this body that is working.
அவர் அவருடைய புத்திசாலித்தனத்தின் மூலமா இந்த உடலோட இயக்கத்துக்கு காரணம் என்ன, எதனால இது இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். அதுதான் புத்திசாலித்தனம்.
Not that just like a child sees that a nice motor car runs in the street, he thinks that the motor car is running out of its own accord.
குழந்தை மாதிரி அல்ல. ஒரு குழந்தை ஒரு நல்ல மோட்டார் வாகனம் வீதியில் போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன நினைக்குது? இந்த மோட்டார் வாகனம் அதுவா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது புத்திசாலித்தனம் அல்ல.
The motor car is not running in spite of it. Just like here we have got this tape recorder. This microphone, somebody may say, how fine discoveries are these, they are working so nicely.
அந்த மோட்டார் கார்ல என்னதான் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதுவா அது இயங்குறது இல்ல. இப்போ ஒருத்தர் சொல்லலாம், இங்க மைக்ரோபோன் இருக்கு, ரெக்கார்டர் இருக்கு, இவைகள்லாம் அருமையா வேலை செய்து, என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம்.
But one should see that this tape recorder or this microphone cannot work for a single moment unless a spirit soul touch it.
ஆனால் இந்த டேப் ரெக்கார்டரோ அல்லது இந்த மைக்ரோஃபோனோ ஒரு ஆத்மா தொடலை அப்படின்னும் போது அது ஒரு வினாடி கூட இயங்க முடியாது அப்படின்றத ஒருத்தர் பார்க்கணும்.
This is intelligence.
அதுதான் புத்திசாலித்தனம்.
We should not be wonderful by seeing a machine. We should try to find out who is working the machine. That is intelligence. Sukhartha vivachanam, to see the finer.
இந்த இயந்திரங்களை கண்டு நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. நம்ம இந்த இயந்திரங்களை இயக்கிறது யாருன்றத புரிந்து கொள்ளணும். அதுதான் புத்திசாலித்தனம், சுகார்த்த விவேச்சனம். அந்த நுண்ணியமானதை காணணும்.
Grossly saying, that is not intelligence.
வெளிப்புறமா பார்க்கறது மட்டும் புத்திசாலித்தனம் அல்ல.
Man is working, man is living, man is writing books. Wonderfully, he is scientist. But what that finer things that at once it is vanished, the scientist becomes fool. No more scientist.
மனிதன் வேலை செய்யறான், அவன் வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் புத்தகங்கள் எழுதுறான், அற்புதம், அவன் விஞ்ஞானி. ஆனா இப்ப இந்த நுண்ணியமான ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விஞ்ஞானி முட்டாளாயிடுறான். அதுக்கப்புறம் அவன் விஞ்ஞானி அல்ல.
Can scientists discover something and place it before a student that when my body will be stopped, you inject these things and I will come out of it?
இப்போ இந்த விஞ்ஞானிகளால ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை மாணவர்கள் முன்னாடி வைத்து நான் இந்த உடலை விட்டு போனதுக்கப்புறம் இந்த உடல் இயக்கம் நின்னதுக்கப்புறம் அந்த உடலுக்குள்ள அந்த கண்டுபிடித்த விஷயத்தை செலுத்தி என்னை மறுபடியும் விழித்தலை வைக்க முடியுமா?
Has scientists discovered this thing?
இந்த மாதிரி விஞ்ஞானிகள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா?
No.
இல்லை.
If scientists could discover such thing, then there would have been no scarcity of scientists. Sir Isaac Newton, Sir Jagadish Chandra Bose, Sir P.C. Rai and so many scientists. All over the world, they have discovered very, very, in your country, Edison, they have discovered so many wonderful things.
விஞ்ஞானிகளால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா இப்ப இந்த உலகத்துல விஞ்ஞானிகளுக்கு எந்த பஞ்சமுமே இருந்திருக்காது. இப்போ ஐசக் நியூட்டன், சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ், சர் பி சி ராயா, இப்போ உங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா எடிசன், இந்த மாதிரி உலகம் முழுக்க எத்தனையோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. திருவாளர் விஞ்ஞானியே, நீங்க ஏன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு இந்த உடல் இயக்கத்தை நின்ன உடனே அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்ச விஷயத்தை செலுத்தி இந்த உடலை மறுபடியும் இயங்க வைக்க கூடாது? இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம்.
The scientist is working, the philosopher is working, not out of his own effort. It is working under the spell of material nature.
இந்த விஞ்ஞானிகள் செயல்படுறாங்க, தத்துவவாதிகள்லாம் செயல்படுறாங்கன்னா அவங்களுடைய சொந்த சக்தினால இல்ல, அவங்க செயல்படுறது எல்லாமே ஜட இயற்கையினுடைய சக்தினால.
பகவத்கீதாவில் பிரகிதக்ரியமானி குணை கர்மாணி சர்வச அகங்கார விமுராத்மா கத்தாஹம் இது மன்னது பிரகிதி பை நேச்சர்ஸ் லா இஸ் வர்க்கிங்.
அதனாலதான் நீங்க பகவத்கீதையில பிரகிருத்தே கிரியமானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமுராத்மா கர்த்தாகம் இதி மன்னியத்தேன்னு பார்க்கலாம். அதாவது இயற்கையினுடைய சட்டத்தால அவர் செயல்பட்டு இருக்கார்.
Why not everybody scientist? Why not everybody? If it is accidental, if it is automatic, why there are so many differences? Here is a scientist, here is a fool. Why? Why this distinction? The distinction is made by prakriti, by nature.
ஏன் எல்லாருமே விஞ்ஞானிகளா இல்ல? ஏன் இங்க இத்தனை விதமான வேறுபாடுகள் இருக்கு? இங்க ஒரு விஞ்ஞானி இருக்கார், இங்க ஒரு முட்டாள் இருக்கார். ஏன் ஏன் இந்த வேறுபாடு? இந்த வேறுபாடு பிரகிருதியால இயற்கையால செய்யப்பட்டது.
And what is this prakriti? That prakriti is maha dakshena prakriti swate cha saracharam. Oh, Krishna says under my direction this prakriti is working.
இப்போ அந்த பிரகிருதின்றது என்ன? அந்த பிரகிருதி மயாதக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய கட்டளையின்படி இந்த பிரகிருதி செயல்பட்டு கொண்டிருக்கு.
The prakriti, nature is the agent. Real worker is Krishna.
அதாவது இந்த பிரகிருதின்ற இயற்கையானது முகவர்தான், உண்மையிலே செயல்படுத்துறவர் கிருஷ்ணர் தான்.
We are simply instrument. That is our position. If you have got intelligence, then you have to understand that you are simply an instrument.
நம்ம வெறும் கருவிதான், அதுதான் நம்முடைய நிலை. உங்களுக்கு புத்தி இருந்ததுன்னா நீங்க வெறும் கருவிதான்றத நீங்க புரிந்து கொள்ளணும்.
Just like my hand. What is this hand? This is an instrument. I can pick up. So I am working, not this hand is working. I am working.
இப்போ இந்த கை இருக்கு, இந்த கைன்றது என்ன? இது ஒரு கருவி. இப்போ நான் இதை எடுக்கிறேன்னா நான் அதை எடுக்கிறேன், இந்த கை எடுக்கல.
அஹங்கார விமுராத்மா பை ஃபோர்ஸ் ஈகோ ஹி இஸ் திங்கிங் ஓ ஐ அம் சயின்டிஸ்ட், ஓ ஐ அம் ஃபிலோசபர், ஐ அம் ராக்கபெல்லர், ஐ அம் பிசினஸ் மேன், ஐ அம் சாமி, ஐ அம் திஸ், சம்டைம்ஸ் ஐ திங்க் ஐ அம் புவர், ஐ அம் திஸ் அண்ட் தட்.
அதனால மக்கள் இதை புரிந்து கொள்றதில்லை. அகங்கார விமூட ஆத்மா, பொய்யான அகங்காரத்தினால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் விஞ்ஞானி, நான் தத்துவவாதி, நான் ராக்கஃபெல்லர், நான் ஒரு வியாபாரி, நான் சாமி. சில சமயத்தில் மக்கள் நினைக்கிறாங்க, நான் ஒரு ஏழை, நான் இது, நான் அது.
No, you are simply instrument in the hands of Krishna.
அதெல்லாம் இல்லை, நீங்க வெறுமனே கிருஷ்ணருடைய கையில் இருக்கிற ஒரு கருவி, அவ்வளவுதான். அதுதான் புத்திசாலித்தனம்.
Therefore, you should work as Krishna desires. That is real intelligence. If you work in Krishna consciousness, that is real intelligence. And if you work against Krishna, that is foolishness.
அதனாலதான் நீங்க கிருஷ்ணர் விருப்பப்படுறது போல செயல்படணும், அதுதான் புத்திசாலித்தனம். நீங்க கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டீங்கன்னா அது உண்மையான புத்திசாலித்தனம். நீங்க கிருஷ்ணருக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா அது முட்டாள்தனம்.
That is the distinction between intelligence and foolishness.
இதுதான் புத்திசாலித்தனத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம்.
ஞானம், ஞானம் means knowledge. Now, so far knowledge is concerned, here is a key packet. If you want to make research, who has made this packet, who has discovered it, in which country first it was introduced, in what material it is made, or you can write volumes of books.
Jnanam. Jnanam appadina arivu. Ippo arivu nu eduthuttonna inga oru mukkiyamana pottalam irukku. நீங்க இதை பற்றி ஆய்வு செய்யணும், இது எப்படி உருவாக்கப்பட்டது, யார் இதை கண்டுபிடிச்சாங்க, எந்த நாட்டில் முதல்ல இது அறிமுகப்படுத்தப்பட்டது, எந்த மாதிரியான பொருளை உபயோகப்படுத்தி இது செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நீங்க பல புத்தகங்கள் எழுதலாம் ஆய்வுகள் செய்து.
You can speculate in any damn thing and you can write volumes of books. That does not mean that you are a man of knowledge. There are so many.
நீங்க எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கற்பனை செய்து நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதலாம், ஆனா அதுக்காக நீங்க அறிவுடையவர்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
I'll give you one very nice example. This is practical. In my youth hope, I was manager in a big chemical farm. So there was a sulfuric acid chamber. There was some defect. It was not working well. In that chamber, sulfur is given and it is fused and then acid comes out.
நான் ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறேன். அது நடைமுறையில் நடந்தது. என்னுடைய இளமை பருவத்தில் ஒரு பெரிய ரசாயன நிறுவனத்தில் நான் நிர்வாகியாக இருந்தேன். அங்கே இந்த சல்ஃபரிக் ஆசிட் சேம்பர் இருந்தது. அங்கே வந்து ஏதோ தவறு நடந்திருந்தது, அது சரியாக வேலை செய்யாமல் இருந்தது. அந்த சேம்பருக்குள்ளே சல்ஃபரை கொடுத்து அதை ஃபியூஸ் பண்ணணும், அதிலிருந்து ஆசிட் வரணும்.
Many scientists, they are sitting, consulting, why it is not working.
ஆனால் அப்போ அது சரியாக வேலை செய்யாததால் அங்கே நிறைய விஞ்ஞானிகள் இருந்தாங்க, நிறைய புத்தகங்கள்லாம் வச்சு இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்றத பற்றி ஆலோசனை செய்துட்டு இருந்தாங்க.
Then the managing director, Dr. Bose, he was very intelligent man. He at once went to another farm. They are also chemical. So he knew there was an ordinary worker. He was very experienced. So he was marvelled. He called him at once. Just come and see. What is defect here?
அதன் பிறகு அந்த நிர்வாக இயக்குனர் என்ன பண்ணார்னா, திருவாளர் போஸ், அவர் ரொம்ப பெரிய புத்திசாலி, அவர் வேறொரு ரசாயன நிறுவனத்துக்கு போனார். அங்கே ஒரு சாதாரண வேலை பார்க்குறவர், ஆனால் ரொம்பவும் அனுபவசாலி. அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். அவரை, நீங்கள் வந்து இங்கே என்ன தவறு நடந்திருக்குன்றத பார்த்து சொல்லுங்க, அவர் அழைச்சார்.
And he at once came and manipulated some machine. At once acid transport.
அந்த நபர் இந்த நிறுவனத்துக்கு வந்து இங்கே சில இயந்திரங்களை அவர் கையாண்டார். உடனே அந்த ஆசிட் வந்து வர ஆரம்பிச்சது.
All the theoretical scientists, they sat down. So this kind of experience you will find even ordinary man.
இப்போ இந்த எல்லா விஞ்ஞானிகளும் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சும்மா அமர்ந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அனுபவம் எல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள்ட்ட கூட நம்ம பார்க்கலாம்.
Every even in bird you will find they have got some sort of specific intelligence or knowledge. That is not knowledge.
என்ன சொல்லணும்னா, ஒரு பறவையில கூட அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வகையான புத்தி அல்லது அறிவு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அது புத்தி அல்ல.
You will find even in animal there are some wonderful activities which we cannot perform.
மிருகங்களில் கூட ஒரு சில அற்புதமான செயல்கள் இருக்கும், அதை நம்மால செய்ய முடியாததா இருக்கும்.
That is not knowledge. Knowledge means to understand spirit and matter. That is knowledge.
ஆனா அதெல்லாம் அறிவு அல்ல. அறிவு அப்படின்னா ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் புரிந்து கொள்றது, அதுதான் அறிவு.
What is spirit, what is matter? Just like after intellectual research you find that there is something within this body which is working, without which this body is useless.
ஆத்மான்றது என்ன, ஜடம்ன்றது என்ன? இப்ப உதாரணத்துக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஆய்வுல நீங்க என்ன பாக்குறீங்க, இப்ப இந்த உடலுக்குள்ள ஏதோ இருக்கு, அதுதான் இந்த உடலை இயங்கிட்டு இருக்கு, அது இல்லைன்னா இந்த உடல் பிரயோஜனம் இல்லாதது.
Then when you come to knowledge that this is this and this is that, when you understand that this is spirit and this is matter. Matter is working due to the touch of the spirit.
பிறகு இதுதான் இது, இதுதான் இது அப்படின்றத நீங்க புரிந்து கொள்றீங்க, அந்த அறிவு உங்களுக்கு வருது. எப்ப நீங்க இது ஆத்மா இது ஜடம் அப்படின்றத புரிஞ்சு கொள்றீங்களோ, அதாவது இந்த ஜடம் செயல்படுது ஆனா ஆத்மாவினுடைய தொடர்பு இருக்கிறதுனால தான்.
Just like I have already explained that these tape recorder, this microphone is working because a boy who is spirit soul, he has touched.
உதாரணத்துக்கு ஏற்கனவே நான் விளக்குனது போல இங்கே இந்த டேப் ரெக்கார்டு இருக்கு, மைக்ரோஃபோன் இருக்கு, இதெல்லாம் செயல்படுது அப்படின்னா ஆத்மாவா இருக்கிற இந்த இளைஞன் அதை தொட்டு இயக்கிறதுனால
தான். Matter cannot work without touch of spirit. Matter is dependent on spirit. This is knowledge.
அதனால தான் ஜடம்ன்றது என்ன ஆத்மான்றது என்னன்ற வேறுபாட்டை நாம பார்க்கணும். ஜடம்ன்றது ஆத்மாவோட தொடர்பு தொடுதல் இல்லாம செயல்படாது. ஜடம் ஆத்மாவை சார்ந்து இருக்கக்கூடியது, அதுதான் அறிவு.
Not that matter is prominent, spirit is neglect. That is foolishness.
ஜடத்தை பிரதானமா வச்சுட்டு ஆத்மாவை உதாசீனப்படுத்துறது இல்ல, அது முட்டாள்தனம்.
Therefore, in the present day education, there is hardly a few persons who are actually in knowledge, because they have neglected the spirit side of the activity.
அதனால தான் தற்காலத்தில் இந்த கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஒரு சிலர் தான் உண்மையான அறிவுடையவர்களாக இருக்காங்க. ஏன்னா அவர்கள் இந்த ஆத்மா அப்படின்ற அந்த பாகத்தை வந்து உதாசீனப்படுத்திட்டாங்க.
They have taken only the material side.
அவர்கள் இந்த பௌதிகமான செயல்களை மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்காங்க.
So if you come to according to the Bhagavad Gita, then it is a civilization of fools, but because they are giving too much stress on the motor car machine and not to the driver. The driver is neglected.
அதனால நீங்க இந்த பகவத்கீதையினுடைய புரிதலுக்கு வந்தீங்க அப்படின்னா இது முட்டாள்தனமான ஒரு நாகரிகம். ஏன்னா அவங்க இந்த மோட்டார் வாகனத்துக்கும் இயந்திரத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஆனா ஓட்டுநருக்கல்ல, ஓட்டுநரை நிராகரிக்கிறாங்க. அது முட்டாள்தனமான நாகரிகம், மனிதனையே அவங்க நிராகரிக்கிறாங்க.
I think in my childhood, when I was a student, Scottish Church College, I read one magazine from your country. I think that magazine is still current, Scientific America. Is that any magazine? Yes.
என்னோட சிறு வயதுல நான் மாணவனா இருக்கும்போது ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே ஒரு பத்திரிகை, உங்களுடைய நாட்டிலிருந்து வந்த பத்திரிகையை நான் படித்தேன். அந்த பத்திரிக்கை இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறேன், சயின்டிபிக் அமெரிக்கான்னு. அப்படி ஒரு பத்திரிக்கை இருக்கா? ஆமா.
இன் மேகசின் ஐ சா ஒன் பிக்சர், ஐ திங்க் தி ஸ்கைஸ்கிரப்பர் வாஸ் பிகினிங் அட் தட் டைம்.
அந்த பத்திரிக்கையில் ஒரு படத்தை நான் பார்த்தேன். அந்த சமயத்தில் தான் இந்த வானுயிர கட்டடங்கள்லாம் கட்ட தொடங்கிய காலம்னு நினைக்கிறேன்.
A man was working very hardly and the picture is there. That for manufacturing matter, a soul is being killed.
அங்க ஒரு மனிதன் முழு மனதோட வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த படத்துல என்ன இருக்குன்னா, ஜடத்தை உருவாக்குவதற்கு ஆத்மா கொல்லப்படுகிறது.
That is material civilization. They are giving too much stress on the matter, on the material side, but they are neglecting the spirit. That is not civilization.
இதுதான் பௌதிகமான நாகரிகம். அவங்க இந்த ஜடத்துக்கு, பௌதிகமான விஷயங்களுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஆனா ஆத்மா பக்கத்தை அவங்க உதாசீனப்படுத்துறாங்க. இது நாகரிகமே இல்லை.
One should give more stress on the spiritual side, because that is the active principle.
ஆத்மாவுக்கு, ஆன்மீகத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் செயல்பட வச்சிட்டு இருக்கு.
So that is called knowledge.
அதனால அதுதான் அறிவுன்னு சொல்லப்படுது.
A man is to be understood in knowledge when he is giving importance to the spiritual side. He is called jnani. Otherwise they are fools.
எப்போ ஒரு மனிதன் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானோ அப்பதான் அவன் அறிவோடு இருக்கான், அவன் தான் ஞானின்னு அழைக்கப்படுறான். அப்படி இல்லைன்னா அவன் முட்டாள்.
சோ ஞானம், ஞானம் மீன்ஸ் சித் அசித் வஸ்து விவேகம், டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மேட்டர் அண்ட் ஸ்பிரிட்.
அதனால ஞானம், ஞானம் அப்படின்னா சித் அசித் வஸ்து விவேசனம், அதாவது ஜடம்ன்றது என்ன, ஆன்மீகன்றது என்னன்றதை புரிந்து கொள்றது.
சிவிலைஸ் ரியல் அட்வான்ஸ் சிவிலைசேஷன், தி ஏரியன் The Aryans are called advanced. The actual meaning of Aryan means advanced, according to Sanskrit. This is a Aryan, it's not English word or Hebrew or any other language. It is the Sanskrit word, Aryan, Arya.
இப்போ உண்மையிலேயே முன்னேறிய நாகரிகம் அப்படின்னா ஆரியர்கள், ஆரியர்கள் முன்னேறியவர்கள்னு சொல்லப்போகிறாங்க. சமஸ்கிருதப்படி உண்மையிலேயே ஆரியர்கள் அப்படின்னாவே முன்னேறியவர்கள்னு தான் அர்த்தம். இப்போது ஆரியன் அப்படின்ற வார்த்தை ஆங்கில வார்த்தையோ அல்லது ஹிந்துவோட வார்த்தையோ அல்லது வேறு எந்த மொழியோ கிடையாது. ஆரியன்றது சமஸ்கிருத வார்த்தை.
Now, it has become a common word, Aryan, but it is the original, it is Sanskrit word.
Aryan, அப்படின்ற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ARYA, ஆர்யா, அப்படி தான் அது வருது. அது இப்போ பொதுவான வார்த்தையாயிடுச்சு, Aryan சொல்லப்படுது.
And Arya means one who is advanced, or one who is civilized, one who knows, one who has knowledge, then he is called Arya.
ஆரியன் அப்படின்னா முன்னேற்றம் அடைந்தவர் அல்லது நாகரிகமானவர். யார் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கோ, யார் ஒருத்தருக்கு அறிவு இருக்கோ, அவர் ஆரியன் அழைக்கப்படுறார்.
இந்த பகவத் கீதா இல் ஃபைண்ட் வென் அர்ஜுன் டிக்ளைன் டு ஃபைட் கிருஷ்ணா கண்டெம் ஹிம் ஓ யூ ஆர் ஜஸ்ட் லைக் டாக்கிங் லைக் எ நான் ஆரியன்.
பகவத்கீதையில நீங்க என்ன பார்க்கலாம்னா, அர்ஜுனன் சண்டை போட மறுத்த போது கிருஷ்ணர் அவனை கண்டிக்கிறார், என்ன நீ ஆரியன் அல்லாதவனை போல பேசுற அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார்.
So, we all belong to the Aryan family and we have historical references here, Indo-European family.
அதனால நம்ம எல்லாருமே இந்த ஆரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதற்கான வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்கு, இந்தோ ஐரோப்பிய குடும்பம் அப்படின்லாம்.
So, Aryan stock was in the Central Asia. Some of them migrated to India, some of them migrated to Europe. And from Europe you have come. So, we belong to the Aryan family, but we have lost our knowledge.
ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்தாங்க. சில பேர் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தாங்க, சில பேர் ஐரோப்பாவுக்கு இடம்பெயர்ந்தாங்க. இப்போ ஐரோப்பாவிலிருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அதனால் இப்போ நம்ம எல்லாருமே இந்த ஆரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் நம்முடைய அறிவை நம்ம இழந்துட்டோம்.
So you have become non-Aryan, practically. Because you do not give importance to the spiritual side of life.
அதனால் ஆரியர் அல்லாதவர்கள் ஆயிட்டோம் நம்ம. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் ஆன்மீக பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல.
The Aryan means one who gives importance to the spiritual side of life.
ஏன்னா ஆரியர்கள் அப்படின்னாவே அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க.
And what is that importance? The spiritual side importance giving means one has to see how much important this human life is.
இப்போ அந்த முக்கியத்துவம்ன்றது என்ன? இப்போ ஆன்மீக வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த மனித வாழ்க்கை முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றத ஒருத்தர் உணரணும்.
Because in the human form of life, the spirit soul, although it is conditioned by material and engagement, it has developed its consciousness by gradual evolution.
ஏன்னா இந்த மனித வாழ்க்கையினாலும் ஆத்மாவானது இந்த ஜட உடலால இங்க சிறைப்பட்டிருக்கு, பந்தப்பட்டிருக்கு. இது படிப்படியா அந்த பரிணாமத்தின் மூலமா இந்த உணர்வு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.
This evolution theory is there in the Padma Puran.
பரிணாம கொள்கைன்றது பத்ம புராணத்துல இருக்கு.
There is actual evolution from lower, I mean to say, status of life, beginning from the aquatic small, then I mean to say plant life, then germs life, then birds life, then beast life, then human form of life, then civilized human form of life.
உண்மையிலே பரிணாம வளர்ச்சின்றது இருக்கு. அது எப்படின்னா உயிரினங்களுடைய பல்வேறு நிலைகளில், இப்போ நீர்வாழிகளில் தொடங்கி சின்ன சின்ன செடிகள், அதுக்கப்புறம் பூச்சிகள், அதுக்கப்புறம் பறவை இனங்கள், அதுக்கப்புறம் விலங்கினங்கள், அதுக்கப்புறம் மனித வாழ்க்கை, நாகரிகமடைந்த மனித வாழ்க்கை.
So fortunately, we have got now civilized form of life. The Aryan family means they are civilized form of life.
அதிர்ஷ்டவசமா இப்ப நமக்கு இந்த நாகரிகம் அடைந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆரிய குடும்பம் அப்படின்னா நாகரிகம் அடைந்த ஒரு வாழ்க்கை.
But we are utilizing in the matter of maintaining this body. ஆஹார நித்ரா பயமாயிட்டு.
ஆனா இந்த வாழ்க்கைய இந்த ஜட உடலை பராமரிக்கிறதுக்காக தான் நாம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஆஹார நித்ர பயமாயித்து நம்
சூட்டிலைசிங் திஸ் மெட்டீரியல் திஸ் டெவலப் பாடி ஆஃப் ஸ்பிரிட் தி ஸ்பிரிட் சோல் ஹஸ் காட் தி சான்ஸ் நவ டு லிபரேட் ஹிம்செல்ஃப்.
இந்த பௌதிகமான வளர்ச்சி அடைந்த இந்த உடலை நம்ம இப்படிதான் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஆத்மாவுக்கு விடுதலை அடைறதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்கு.
There is a process by nature's way. The evolution is to give chance to spirit to get out of the spirit and the spiritual material entanglement. The people are not giving it.
அதுக்கென ஒரு வழிமுறை இருக்கு. இயற்கையான வழியில இந்த பரிணாமத்தின் மூலமா இந்த ஆத்மாவுக்கு இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மக்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
Therefore, we sometimes will find there is overpopulation. Overpopulation, what is this overpopulation? Overpopulation means that just like from lower class, a student is promoted, and when he comes to the the final class, if he does not pass, then the class is overthrown.
அதனால தான் சில சமயத்தில் நம்ம மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது என்ன? இது எப்படின்னா இப்போ ஒரு வகுப்பில் இருந்து மாணவன் உயர் வகுப்புக்கு வரணும், ஆனால் அந்த உயர் வகுப்பில் இருக்கிறவங்க தேர்ச்சி பெறலை அப்படின்னா அப்போ அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது.
சப்போஸ் ஃப்ரம் 1, 2, 3, 4 ஒன் கம்ஸ் டு 10th class. 10th class இஸ் மென்ட் ஃபார் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அண்ட் கோ டு தி காலேஜ். ஸோ இன் தி 10th class the students fail, then the 10th class becomes overpopulated.
இப்போ உதாரணத்துக்கு முதல் வகுப்பு, இரண்டாவது வகுப்பு, மூன்றாவது வகுப்புன்னு ஒருத்தர் 10th வகுப்பு வரைக்கும் வர்றாரு. இப்போ 10th வகுப்பு மாணவர்கள் தேர்வில் தோல்வி அடைஞ்சிடறாங்க, தேர்ச்சி பெறலை அப்படின்னா அப்போ இந்த 10th வகுப்பில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடும். அதுதான் மக்கள் தொகை பெருக்கம்.
Similarly, the present civilization, we sometimes find that there is overpopulation. Overpopulation, we are not being promoted to higher life.
அதே மாதிரி தற்போது இந்த நாகரிகத்தில் சில சமயத்தில் நம்ம பார்க்கறது என்னன்னா மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாயிட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிக மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னாவே நம்ம இங்கிருந்து உயர் வாழ்க்கைக்கு ஏற்றம் பெறலன்னு அர்த்தம்.
We are being blocked. And therefore, nature's course is there must be some pestilence, there must be some war to finish it.
நம்ம எல்லாம் இங்க அடைத்து வைக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் இயற்கையில இப்போ இங்க ஏதாவது சீற்றங்கள் ஏற்படணும் அல்லது ஏதாவது போர் நடக்கணும், இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக.
So there is no such intelligence, there is no such knowledge, and they are very much proud.
அதனால இப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் இங்க கிடையாது, அங்க அந்த அளவுக்கு அறிவுடையவர்களும் கிடையாது. ஆனா ரொம்ப கர்வப்பட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே கடவுளால கொடுக்கப்பட்டது.
நாலேஜ் இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் ஹியர் புத்தி ஜானம் அசங்கமோகம் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் gift of God. So we must utilize.
புத்திர் ஜானம் அசம்மோக அது இங்க விளக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே கடவுளால கொடுக்கப்பட்ட வரம், அதை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளணும்.
This human form is developed for utilizing the gifts of God. God has given us nice food stuff, God has given us intelligence, God has given us knowledge, Now, God has given us books of knowledge. He is personally speaking, this Bhagavad Gita. Why don't you utilize it? Why don't you utilize it?
இந்த மனித வாழ்க்கைன்றது கடவுள் கொடுத்த இந்த வரத்தை உபயோகப்படுத்திக் கொள்றதுக்காக வளர்க்கப்பட்டிருக்கு. நம்ம அதை இப்போ உபயோகப்படுத்திக் கொள்ளணும். கடவுள் நமக்காக நல்ல உணவு கொடுத்துருக்கார், நமக்காக நல்ல அறிவை கொடுத்துருக்கார், நமக்காக நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கார், கடவுள் நமக்காக நிறைய புத்தக அறிவையும் கொடுத்துருக்கார். தனிப்பட்ட முறையில் அவரே பகவத்கீதை பேசுகிறார். ஏன் நீங்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது?
Then we may be proud of become alien or human being.
அத நீங்க உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு வேணா நீங்க ஆரியர்கள் ஆயிட்டோம், மனிதர்கள் ஆயிட்டோம் சொல்லி கர்வப்பட்டுக் கொள்ளலாம்.
But if you don't utilize this thing, simply we follow the animal propensity. Just like a dog is after a lady dog. Similarly, if you are like that, just like a hog is after a female hog. So this is not civilization. We must be sober.
ஆனா இந்த விஷயங்களை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளல, பெருமனே மிருகங்களுக்கான சுபாவத்தோட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாய், ஒரு பெண் நாய் பின்னாடி ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்மளும் இருக்கோம். இப்போ நான் ஒரு பன்றி இருக்குன்னா அது ஒரு பெண் பன்றியை தேடி போயிட்டுருக்கு. அது நாகரிகமே கிடையாது. அதனால் நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும். நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும். மிருக வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட வாழ்க்கை வாழணும் நம்ம.
That is called utilization of human form of life.
அதுதான் மனித வாழ்க்கையை உபயோகப்படுத்திக் கொள்றதுன்ற பேரு.
லப்தா சுதுல்லமமிதம். It is stated in the Vedic literature that labdha sudullamamidam bahu sambhavanti. This body is achieved after many, 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 many births, after millions and trillions of years.
வேத இலக்கியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லப்தா சுதுல்லபமிதம் பகு சம்பவாந்தே, இந்த உடலானது பல 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 பிறவிகளுக்கு பிறகு, பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு நம்மால் அடையப்பட்டிருக்கு.
Because you don't think that all of us happen by accident, we have got this body. There are other bodies, cats, dogs, and so many bodies. Why in this civilized form?
ஏன்னா நீங்க அதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. இதெல்லாம் திடீர்னு ஏதோ ஒரு விபத்து போல வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு, ஏன் வேற எந்த உடலும் இல்லை? இப்போ நாய்கள், பூனைகள், இந்த மாதிரி பல விதமான உடல் இருக்கு, ஏன் நமக்கு இந்த நாகரிகமான மனித உடல் கிடைச்சிருக்கு?
There must have been some process. So this is said in the Vedic literature. Labdha sudullavam idam bahu sambhavanti manushyam arthadam. This human form of life is achieved after many, many millions of other forms of birth.
கண்டிப்பா அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கணும். அதுவும் வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. லப்தா சுதுல்லபம் இதம் பகு சம்பவாந்தே மனுஷம் அர்த்ததம். இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது பல பல லட்சக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகு, பல்வேறு உடல்களை பெற்ற பிறகு இந்த உடல் கிடைச்சிருக்கு.
And what is this form? Manushyam, human form. Man, this manushyam is Sanskrit word. And English word man, there is similarity, Latin. Originally this manushyam or man comes from the word manu. Manu is the father of humankind.
இந்த ரூபம்ன்றது என்ன? மனுஷம். இது மனித ரூபம். இந்த மனுஷ அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை. அதிலிருந்து தான் இந்த மேன் என்ற ஆங்கில வார்த்தையும் வருது. அதில் ஒற்றுமை இருக்கு. இந்த மனுஷம் அல்லது மேன் அப்படின்ற இந்த ஆங்கில வார்த்தைக்கு மூலம் என்னன்னு பார்த்தோம்னா மனு. மனு தான் வந்து மனித இனத்தினுடைய தந்தை.
He can attain the highest perfection, arthadam.
ஏன் இது அவ்வளவு அரிதானதுன்னு சொல்லப்படுது? அர்த்ததம், உங்களால மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைய முடியும். அதுதான் அர்த்ததம்.
அர்த்தம் மீன்ஸ் மணி. or artha means substance.
Artha abdina panam alada artha abdina edav porul.
Arthadam, so we are utilizing it for money making. Artha means money also, but there is another meaning of artha. Artha means substance. We are missing the substance, we are attracted by material money only.
அர்த்ததம் நம்ம இதை பணம் சம்பாதிக்கிறதுக்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அர்த்தம் அப்படின்னா பணம்னு அர்த்தம் இருக்கு, இன்னொரு அர்த்தமும் இருக்கு அதுக்கு. அர்த்தம் அப்படின்னா வஸ்து. இப்போ அந்த வஸ்துவை நம்ம இழந்துட்டு நம்ம இந்த பௌதிகமான பணத்தில் கவர்ச்சி அடைஞ்சிருக்கோம்.
மானசம் அர்த்ததம் அனித்தம் அப்பியா தீரா அனித்தம் அர்த்தம் அர்த்ததம் இட் கேன் டெலிவர் இன் தி சப்ஸ்டன்ஸ் But it is not permanent. Anitta. Anitta means, Nitta means eternal, permanent. Anitta means just the opposite.
Anala, manushyam arthadam anityam apihadira. Anityam. In the arthadam, ungle in the vastu lerindu vidivika mudiyon nalam, adu nirandram illadu. Anitya. Nitya abdina nirandram anadu. Anitya abdina adik nair maranadu.
Scripture advises you, manusam arthadam apiya dhira.
அதனால வேத இலக்கியங்கள் என்ன அறிவுறுத்துதுன்னா மனுஷம் அர்த்ததம் அபீக தீரா.
But if you are dhira, dhira means sober, intelligence, then how you shall utilize this? Turnam jateta anumrstupateta javat. You should try to utilize your this human form of life to achieve the highest substance very soon. Turna means very soon.
Ana ninge dheerana irukkeenga, dheera appadina nidana buddhi udayavar, buddhisali. Appo avar eppadi adu upayogapaduthuvar? Turna meteta anumritya napateet vayavat. Ninge உங்களுடைய இந்த மனித வாழ்க்கையை மிக உயர்ந்த வஸ்துவை அடையிறதுக்காக மிக சீக்கிரத்திலேயே உபயோகப்படுத்தணும். தூர்ணம் அப்படின்னா மிக விரைவில்.
Why very soon? Now, anumrita padeta javat, you do not know when your death will come.
ஏன் மிக விரைவில்? ஏன்னா அனுமிருத்யு ந பதே யாவத், உங்களுக்கு உங்களுடைய மரணம் எப்போ வரும்னு தெரியாது.
You do not know. So before death comes, just utilize yourself.
அதனால உங்களுடைய மரணம் வரத்துக்கு முன்னாடி நீங்களே அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க.
Don't think that I am young man. Oh, let me enjoy now. It didn't be merry and enjoy. No. You should not neglect.
அதை விட்டுட்டு நான் இப்ப இளைஞனா இருக்கேன், நான் நல்லா சாப்பிடணும், குடிக்கணும், அனுபவிக்கணும் நினைக்காதீங்க. இல்ல, நீங்க இப்படி உதாசீனப்படுத்த கூடாது.
பிரஹ்லாத் மகாராஜ், a 5 years old boy, he was instructed by Narad Muni. He became a very great devotee. And he was instructing his class fellows when he was a 5 years old boy.
பிரஹ்லாத் மகாராஜ் 5 வயது சிறுவனா இருந்தார். அவர் நாரத முனியால உபதேசம் பெற்றவர். அவர் மிகச்சிறந்த பக்தரானார். அவருடைய கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 5 வயது சிறுவனா இருக்கும்போது அவர் இந்த உபதேசங்களை கொடுக்கிறார்.
Because it doesn't matter whether he is a 5 years old boy or 500 years old tree.
ஏன்னா அவர் 5 வயது சிறுவனா அல்லது 500 வருஷம் மரமா அப்படின்றத பத்தி இங்க கவலையே இல்லை.
There is no utilization of becoming 500 years old tree or 5 million years stone. That's not utilization.
ஏன்னா 500 வருடம் மரமானாலும் சரி, 5 மில்லியன் வருஷம் கல்லானாலும் சரி, அதுல உபயோகம் கிடையாது.
If you become a 5 years old boy and if you understand this knowledge, your life is perfect.
ஆனா நீங்க 5 வயது சிறுவனா இருந்தாலும் இந்த அறிவை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பூரணத்துவம் ஆகுது.
These things are all very nicely discussed.
இந்த விஷயங்கள் எல்லாம் மிக அழகா விவாதிக்கப்பட்டிருக்கு.
கரவா கிங் ந ஜீவந்தி. ஓ, யூ ஆர் வெரி மச் ப்ரவுட் ஆஃப் யுவர் லாங் டியூரேஷன் ஆஃப் லைஃப். Because you see, the cats and dogs die within 10 years or 20 years, and you live 70 years or 80 years, therefore you are very much proud.
Taravakim na jeevanti. ஓ உங்களுடைய நீண்ட ஆயுட்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்ப கர்வப்படுறீங்களா? ஏன்னா நாய்கள் பூனைகள்லாம் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் இறந்து போகுது. நீங்க ஒரு 70 வருஷமா 80 வருஷமா வாழ போறத நினைச்சு ரொம்பவும் கர்வப்படுறீங்களா?
ஓ தி ஆன்சர் இஸ் சர்வாக்கிங் ஜீவந்தி. டோன்ட் யூ சீ தி ட்ரீ? இட் லிவ்ஸ் 500 இயர்ஸ், 1000 இயர்ஸ்.
ஓ அதுக்கு பதில் என்னன்னா, தரவ கிம் ந ஜீவந்தி, இந்த மரத்தை நீங்க பாக்கலையா? இது 500 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கு.
ஆ ட்ரீ லீவ் பட் இட் கேனாட் ப்ரீத். ஆ வஸ்த்ராகிங் ந சசந்ததி. ஆ டோன்ட் யூ தி பெலோ அண்ட் எ பேக் ஆஃப் ஸ்கின் மாஸ் 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 இட் இஸ் ப்ரீதிங்.
ஓ மரம் வாழ்ந்துட்டு இருக்கு, ஆனா அது சுவாசிக்க முடியாது. வஸ்த்ராகிம் ந சசந்ததி, இந்த கொல்லம்பட்டறையில துருத்தி நீங்க பார்த்தது இல்லையா? பாஸ் 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 அது கூட சுவாசம் பண்ணிட்டு தான் இருக்கு, மூச்சு விட்டுட்டு தான் இருக்கு.
So, do you think your breathing is very expertness? Well, they breathe, but they cannot enjoy sex life. The dogs and horses, they do not enjoy sex life. Do they not eat?
சுவாசம் பண்றதுல நீ தான் பெரிய நிபுணன் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லை இல்லை, நம்ம சுவாசிக்கிறோம், ஆனால் இவைகளாலெல்லாம் பாலுறவில் ஈடுபட முடியாதே. இந்த பாலுறவுன்றது என்ன? நாய்கள் பூனைகள்லாம் பாலுறவை அனுபவிக்கலையா என்ன? அவைகள்லாம் சாப்பிடலையா
என்ன?
இவ்விதத்தில் நம்ம ஆய்வு செய்யலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஆய்வு செய்யப்படணும். எதுக்காக நீங்கள் இவ்வளவு கர்வப்பட்டு இருக்கீங்க?
When you are in Krishna consciousness, that is the perfection of life.
நம்முடைய கர்வம் எப்போ நிரூபிக்கப்படணும்னா நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது, அதுதான் வாழ்க்கையினுடைய பூர்ணத்துவம்.
Otherwise you are cats and dogs. Don't take it that I am criticizing it. Just I am analyzing the fact.
அப்படி இல்லனா நீங்க எல்லாம் நாய்களும் பூனைகளும் மாதிரி தான். உங்களை இப்படி குறை சொல்றேன்னு நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. உண்மை என்னன்றதை இப்ப ஆய்வு செய்துட்டு இருக்கோம்.
So this should be intelligent. This is called intelligence. This is called gyan. This is called free from bewilderment. These are the process.
அதனால இது உபயோகப்படுத்தப்படணும். இதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்லப்படுது, இதுதான் ஞானம்னு சொல்லப்படுது, இதுதான் மோகத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறது, இதுதான் வழிமுறை.
See, if we study Bhagavad Gita nicely, analytically, synthetically, in every way, with our intelligence, we have got intelligence, we have got reason, then we become perfect man.
நாம நல்லா பகவத் கீதை கற்றுக்கொண்டோம்னா, நம்ம நல்லா ஆய்வு செய்து முறையா ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ளணும். நமக்கு அந்த புத்திசாலித்தனம் இருக்கு, நமக்கு அதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு. அப்பதான் நம்ம பக்குவமான மனிதராக முடியும்.
This is Krishna consciousness. Take advantage of it. Don't spoil your life.
இதுதான் கிருஷ்ண உணர்வு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, உங்க வாழ்க்கையை வீணடிக்காதீங்க.
That is our request.
அதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.
The society is for that purpose. You are not bluffing anybody. That make exercise and go home. No.
அதுதான் இந்த இயக்கத்தோட நோக்கமே. நாங்கள் வந்து யாரையும் இங்கே ஏமாத்தலை. இங்கே வந்துட்டு நீங்கள் ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சுட்டு வீட்டுக்கு போங்கன்றதில்ல.
Here is something substantial. Try to understand.
புரிந்து கொள்றதுக்கு இங்கே ஏதோ வசதி இருக்கு, அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
Thank you.
மிக்க நன்றி.